ओम अक्यांति मिरांदस्य अंजनांजन चलागया सत्सुरों मिलितमेन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन पूतले स्वयं रूपा गदा मह्यं ददातीं स्वपदांतिकं वंदेकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं सकृजादं सकगणरघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसखितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सकगणललिता श्रीवृषकं च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिति नामिने नमाचार्य पदाय निताय गुरुपदायने गौरगदधामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये हरे कृष्णा। இப்போ நம்ம வந்திருக்கிற க்ஷேத்திரம் வந்து திவ்ய தேசம் வந்து தேரெழுந்தூர். தேரெழுந்தூர் திவ்ய தேசம் வந்து ரொம்ப ரொம்ப மங்களமானது விசேஷமானது நம்ம இருக்கக்கூடிய இடம். ஸ்ரீமத் பாகவதத்தினோடும் இந்த இடம் சம்பந்தப்பட்டிருக்கு. பாகவதத்தில் பிரம்ம விமோக நிலையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பிரம்மா வந்து கிருஷ்ணர் அகாசுரனுங்கிற அசுரனை வதம் செய்கிறார். அகாசுரன் எப்படி இருப்பார்? பெரிய பைத்தான் பாம்பு, பயங்கரமான பிரம்மாண்டமான ரூபம். இந்த கோயிலோட பெருசு, இந்த ஊரோட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய ரூபம் உள்ள அந்த அகாசுரனை வந்து கிருஷ்ணர், உண்மையில் அந்த அகாசுரன் எல்லா தேவர்களுக்கும் சவாலாக இருந்தார். இந்திரன் சந்திரன் வருணன் எல்லாருமே அந்த அகாசுரனை கண்டு பயந்துட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் ரொம்ப சுலபமாக அகாசுரனை வதம் செய்தார். அப்போ எல்லா தேவர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது, குறிப்பாக பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இந்த ஒரு சாதாரண ஆயிரக்குள்ள சிறுவன் இப்போயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயலை பண்ண முடியும்? அப்போ இவர் யாராக இருக்கக்கூடும்? ஒருவேளை இவர் முழுமுதற் கடவுளான பகவான், என்னுடைய பகவானாக இருக்கக்கூடுமோ? சரி, இதை பரீட்சை பண்ணி பார்த்துருவோமே, இவர் யாருன்னு பரீட்சை பண்ணிடுவோம் அப்படின்னு பிரம்மா வந்து கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் கன்றுகளுடன் பசுக்களுடன் வரும்போது அதை எடுத்துன்னு வந்து இந்த ஊரில் வச்சிடுறார். இங்கே கொண்டு வந்து இந்த ஊரில் தான் வைக்கிறதா ஸ்தலபுராணம் சொல்லுது. ஆனால் கோகுலத்தில் விருந்தாவனத்தில் பார்த்தா அங்கேயே ஒரு கிராமம் இருக்குது. விருந்தாவனம் போனீங்கன்னா இந்த விருந்தாவனத்தில் செயின்னு ஒரு கிராமம் இருக்குது. ஹிந்தியில் செய்னா சரியா அப்படின்னு அர்த்தம். ஏ செய்ய ஓ செய்ய, பிரம்மா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அங்கே உள்ளது சரியா இங்கே உள்ளது சரியான்னு திரும்ப திரும்ப பாயிண்ட் பாயிண்ட் வருவார். அங்கே அந்த கோயிலெலாம் கூட இருக்குது, பிரம்மாவுடைய விக்கிரகம் இருக்குது அந்த கிராமத்தில். ஒரு சின்ன கிராமம் தான் அது, இதே மாதிரி தான் ஒரு சின்ன கிராமம். அதாவது பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம முன்பே பேசிகிட்டு இருந்த மாதிரி நித்தியமாக நடக்கக்கூடியது. விதவிதமான யுகங்களில் விதவிதமான நேரங்களில் நம்மளை போன்ற கட்டுண்ட ஆத்மாக்களை கவர்றதுக்காகவும் நம்மளுடைய கவனத்தை வந்து அவர் பால் திருப்புறதுக்காகவும் பகவான் அவருடைய வைபவங்களையும் லீலைகளையும் யுகந்தோறும் திரும்ப திரும்ப அதை நிகழ்த்தி காமிச்சுட்டு இருக்கார். இப்போவும் கிருஷ்ணர் ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் அவருடைய அந்த பிரம்மபோமோகன் லீலையை பண்ணிட்டு இருப்பார் அங்குள்ள ஆத்மாக்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்கறதுக்காக. ஸோ எப்படி பிரம்மா வந்து அந்த கன்றுகளையும் பசுக்களையும், சாரி கன்றுகளையும் சிறுவர்களையும் இங்கே எடுத்துன்னு வந்துடுறார். அந்த சமயத்தில் பலராமர் அவர் கூட கிடையாது. எப்போவுமே கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தான் வருவாங்க கோவர்தன மலைக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து பலராம் பூர்ணிமா, பலராமனுடைய அவதார தினம். ரோகிணி வந்து பலராம அனுப்ப மாட்டாங்க. அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம்லாம் பண்ணணும், அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவருக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு போடணும். ஸோ ரோகிணி வந்து அதில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, பலராமன் அன்றைக்கி அனுப்ப மாட்டாங்க. கிருஷ்ணர் மட்டும் அவருடைய நண்பர்களோட கன்றுகளோட கோகுலத்தில் இருந்து கிளம்பி மேய்ச்சல் நிலத்துக்கு போனார். இப்போ அந்த சமயத்தில் பிரம்மா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறார். எடுத்துன்னு வந்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறாரு, அந்த பையன் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இப்போ அப்போ வந்து பார்த்தா கிருஷ்ணர் புரிஞ்சின்றார், இது பிரம்மாவுடைய லீலை தான். அப்போ பிரம்மாவுக்கு தான் யாருன்னு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லை, இவங்க அன்று மாலையெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. போன வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் கன்றுகளுக்காகவும் அந்த ஆயர் குலத்தில் உள்ள மூத்த ஆயர்கள் கோபர்கள் கோபிகள்லாம் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, ஓரொரு கன்றுகளாகவும் ஓரொரு சிறுவர்களாகவும் விரிவங்கம் செய்தார் தானே. எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல், என்ன கன்று குட்டி என்ன கலரில் இருந்ததோ அதே கலர், எந்த பையன் எந்த மாதிரி சிகை அலங்காரம் பண்ணியிருப்பான், எந்த மாதிரி அவன் உடை ஆடை உடுத்தியிருப்பான், அவன் பேசுறது, அவன் நடை உடை பாவனை எல்லாமே அதே மாதிரி, துளி கூட மாற்றம் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போனார். பொதுவாக ஜட உலகத்துக்கும் வைகுந்த உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ணோடைய உலகத்துக்கும் ஜட உலகத்துக்கும், ஜட உலகத்தில் எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் மேலே தான் பிரியம் ஜாஸ்தி. என்னதான் இருந்தாலும் தன் பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தாலும் தன் பிள்ளை, நிறைய பழமொழியெல்லாம் இருக்குது தமிழில். அதனால தன்னுடைய குழந்தைகள் மேலே தான் எல்லாத்துக்கும் பிரியம் இருக்கும். மற்ற குழந்தைகள் மேலே நான் அன்பு செய்தால் கூட தன்னுடைய குழந்தை இன்னும் கூடுதலான ஒரு பிரியம் இருக்கும். ஆனால் கோகுலத்தில் அப்படி கிடையாது. ஆயர் குலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆண்களுக்கு எல்லாருக்குமே தன்னுடைய குழந்தைகளை காட்டிலும் கிருஷ்ணர் மேலே தான் பிரியம். கிருஷ்ணர் வந்து கோகுலத்திலேருந்து அந்த கோவர்த்தனேருந்து வரும்போது அவரை பார்க்கறதுக்காக எப்போ திரும்ப வரப்போறாருன்னு ஆவலாக காத்துட்டுருப்பாங்க. ஆனால் இந்த சமயம் என்ன ஆகிடும்னா, கிருஷ்ணர் வந்து ஓரொரு கோபனா ஒரு ஆயர்குல சிறுவனாகவும் கோபராகவும் ஓரொரு கண்ணுக்குட்டியாகவும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது வழக்கத்துக்கு மாறாக நிகழ்ந்தது. கிருஷ்ணரை காட்டிலும் அந்த குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க அந்தந்த பெற்றோர்கள். அதே மாதிரி பசுக்களும் தன்னுடைய கன்றுகள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது. பொதுவாக ஒரு பசுவுக்கு புதுசாக குட்டி போட்ட கண்ணு மேலே தான் பிரியம் இருக்கும். ஆனால் அதை விட வளர்ந்த கன்று மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது. காரணம் என்னது, எல்லாமே பகவான் தான். அந்த கன்றுகளும் கோபர்களும் பகவானை தான் இருக்கார். பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் கோபர்களுக்கெல்லாம். இந்த கிருஷ்ணர் வந்து இந்த சிறுவர்களோடு வரும்போது இயல்பாகவே அந்த அன்னையர்கள் போய் அந்த குழந்தையை வாரி அணைச்சிக்குவாங்க, அவங்க மார்பில் பால் சுரக்கும். அதே மாதிரி பசுக்கள் கூட, பெரிய கோபர்கள்லாம் பசுக்களை மேய்ச்சிருக்கும் போது சின்ன சிறுவர்கள்லாம் அந்த கன்றுகளை கூட்டின்னு வருவாங்க. அப்போ அந்த கன்றுகளை பார்த்து அந்த 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 கன்றுகளை பார்த்த உடனே பசு வந்து துள்ளி குதிச்சு போகுமா அந்த கன்றுகள்கிட்ட, கரடு முரடான பாதையில். இந்த கோபர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது, இந்த இப்போ புதுசாக உள்ள கண்ணு கூட்டி விட்டுட்டு இந்த பசு வந்து அந்த கண்ணு கூட்டிகிட்டு இவ்வளோ ஆர்வமாக போகுது அப்படின்னு. அப்போ பகவான் வந்து சும்மா சொல்லலை, நம்ம பிரம்மண தேவாய கோபிராமணி தேவாச்சு. பகவான் பசுக்களுக்கு ரொம்ப பிரியமானவர், பசுக்களும் பகவானுக்கு. ஓரொரு பசுவோடைய பேரை சொல்லி பகவான் கூப்பிட்டாருன்னா அதை உடனே ரியாக்ட் பண்ணுவாரு, ஆ அப்படின்னு சொல்லி உடனே அந்த பசு வந்து ரியாக்ட் பண்ணும். மாதாஜி பசு கோயில் இருக்கு, அது மாதிரி ஓரொரு பசுக்களும் அவங்க கூட ரியாக்ட் பண்ணும் அந்த பகவான் கூட. இப்படியே நடக்குது ஒரு வருஷம், ஒரு வருஷ காலம் ஜட உலக கணக்கு படி. பிரம்மாவுக்கு ஒரு க்ஷணம் தான், இப்படி சுரக்க விடக்கூடிய நேரம் தான். அப்போ ஒரு நாள் பலராமர் பார்த்து அவரே பிரமிச்சு போடுறார். பலராமருக்கு ஆச்சரியமாயிடுது, என்னடா அது, இங்கே என்ன நடக்குது, இந்த கோபாலஸ்திரிகள்லாம் வந்து எப்போவுமே கிருஷ்ணர் மேலே தான் அன்பாக இருப்பாங்க, இப்போ அவங்க குழந்தை மேலே அன்பாக இருக்காங்க, இந்த கன்றுகள்லாம் இப்படி ஆரவாரம் செய்து அந்த பசுக்களோட உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு பலராமரே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போடுறார். பலராமர் வந்து சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் ஈஸ்வரர், பகவானுடைய முதல் விரிவங்கம், பகவானுடைய முதல் அவதாரம், பூர்ணமானவர். ஆனால் கிருஷ்ணனுடைய லீலைகள் ஒரு க்ஷணத்தில் ஒரு நொடி பொழுதில் பலராமரையும் பிரமிக்க வச்சுது. பலராமரே கூட ஒரு செகண்டில் பிரமிக்க வச்சுது. அப்போ பிரம்மா பிரமிச்சு போகிறதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, பலராமரே தகச்சு போடுறார். ஆனால் பலராமர் சாஷா ஸ்வயம் ஈஸ்வரன் பகவானாக இருக்கிறதுனால அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, இதெல்லாம் கிருஷ்ணனோட லீலையாக தான் இருக்கும். தன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார் பலராமர், கிருஷ்ணா என்ன இது வழக்கத்துக்கு மாறா என்ன நடக்குது அப்படின்னார். தன் கிருஷ்ணா ஹோல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணார் பலராமர்கிட்ட. ஸோ அப்போ பிரம்மா திரும்ப வந்து பார்க்குறாரு, அதே கன்று குட்டிகளும் பசுக்களும் இருக்குது, அங்கே போனாலும் அதே கன்று குட்டி பசுக்களும் இருக்குது. தன் கடைசியில் பிரம்மா புரிஞ்சின்றார், இது வந்து பகவான் தான் அப்படின்னு. திரும்ப வந்து அவருக்கு இந்த நான்கு சிரங்களும் தரையில் படுற மாதிரி திரும்ப திரும்ப நமஸ்கரித்து பகவானை துதித்து பாடுறார். அதனால் இங்கே பகவானுக்கு வந்து ஆமருவி அப்பன், அதாவது கன்றுகளும் கோபாலன் பண்டு கன்றுகளும் பசுக்களும் வந்து இங்கே மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ தான் பிரம்மா வந்து எடுத்துன்னு பாடுறார் அப்படிங்கிறது அந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம விமோக நிலையிலே வந்து இந்த ஸ்தலத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படி பகவான் இங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆரம்பித்தார், அது ஒரு லீலை. முக்கியமாக பகவான் தோன்றது வந்து பிரம்மாவுக்கு தர்சனம் கொடுத்து இங்கே எழுந்தருளி பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம உபரி சரவசுங்கிற மன்னரை பற்றி பேசணும். எந்த திவ்ய தேசத்தில் பேசணும் உபரி சரவசு? திருக்கண்ணபுரம். வெரி குட். திருக்கண்ணபுரத்தில் உபரி சரவசு வந்து அங்கே அவருக்கு ஒரு சின்ன சன்னதி இருந்தது மடப்பள்ளி பக்கம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உபரி சிரவசு, உபரி சிர வசு அப்படின்னா வசுங்கிறது ஒரு பேர், உபரினா மேலே பறக்கக்கூடியவர். அப்போ உபரி சிரவசு வந்து ஆகாச மார்க்கமாக பறக்கக்கூடியவர். இப்போ ஒரு சமயம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சில வாக்குவாதம் ஏற்படும், சில வாதங்கள் வந்து அதில் உபரி சிரவசு வந்து தேவர்கள் பக்கம் நின்று பேசுவார். அப்போ முனிவர்களுக்கெல்லாம் கோவம் வந்து ஒரு பட்சமாக பேசுனால அவங்க சபிச்சிடுறாங்க உபரி சிரவசுவ, அவர் பூலோகத்துக்கு போட்டும். அப்போ அவருடைய பறக்கும் சக்தி இழந்து அவருடைய ரதம் வந்து மேலேருந்து கீழே வந்து விழுந்து, இங்கே முன்னாடி ஒரு குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தில் வந்து ரதம் அந்த இடத்துல வந்து ரதம் மாட்டிக்கும். தேர் அழுந்தூர், தேர் வந்து அங்கே அதோடைய வீல், ரதத்தினுடைய வீல் வந்து அங்கே அழுந்திடும், தேர் மூவ் ஆகாது, நகராது. இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த விமானத்துக்கு முன்னாடி வந்து தேர் அங்கே வந்து மாட்டின்றோம். அப்போ உபரி சிரவசு வந்து அவர் வைஷ்ணவர், பகவானுடைய பக்தர். அப்போ உடனே அவர் ரொம்ப ஸ்ரத்தையோடு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். பகவானும் அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி அவர் முன்னாடி தோன்றி அவருக்கும் தர்சனம் கொடுக்குறார். ஸோ இங்கே வந்து உபரி சிரவசு சக்கரவர்த்தியும் பகவானை தரிசிச்சிருக்கார். அதனால் இந்த இடத்துக்கு வந்து அதனால இந்த ஊருக்கு தேர் அழுந்தூர்னு பேர் வந்தது. அவருடைய தேர் வந்து இங்கே அழுந்தி மாட்டின்றதுனால இந்த ஊருக்கு தேர் எழுந்தூர்னு பேர். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆச்சாரியார் கம்பர் ராமாயணம், கம்பர் ராமாயணத்தை இயற்றிய, தமிழில் ராமாயணம் அருளிய கம்பருடைய திருவதார ஸ்தலம். கம்பர் இங்கே தான் தோன்றினார். இந்த பெருமாள் மேலே அவருக்கு அலாதி பக்தி உண்டு. அவர் தினமும் இங்கே வந்து பெருமாளை சேவித்து பிரார்த்தனை பண்ணியிருக்கார். ஒருவேளை இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயே வந்து கம்பர் ராமாயணம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம உணரலாம். அதுக்கப்புறம் மார்க்கண்டேய ரிஷியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கண்டேயர் வந்து மரணத்தை வென்றவர், அவரும் இங்கே வந்து பெருமாளை சேவித்து மோட்சம் அடைஞ்சதாக ஸ்தல புராணம் சொல்லுது. மார்க்கண்டேய மகரிஷியோடைய மோட்சம் பெற்ற ஸ்தலம் இது. பிரஹ்லாத் மகாராஜனும் இங்கே வந்து, பிரஹ்லாதர் வந்து நரசிம்மர் மேலே ரொம்ப தீவிரமான பக்தர். நரசிம்மர் ஒரு முன்னாடி பிரத்யட்சமாக அவருக்கு தரிசனம் கொடுத்தார். பிரஹ்லாதர் பகவானுடைய அந்த கோபால ரூபத்தை பார்க்கணும்னு விரும்பினப்போ பிரஹ்லாதருக்கும் இங்கே வந்து பகவான் தரிசனம் கொடுத்ததாகவும் ஸ்தல புராணம் சொல்லுது. பிரஹ்லாத் மகாராஜாவும் இங்கே வந்து பகவானை சேவிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் அகஸ்திய மகரிஷி, அகஸ்திய முனிவர் வந்து காவேரியை வந்து திருமணம் செய்யணும்னு விரும்பினோடனே காவேரி வந்து அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் அகஸ்தியர் காவேரியை சபிக்கிறாங்க. அகஸ்தியனால் சபிக்கப்பட்டு காவேரி ரொம்ப, காவேரி சுற்றி உள்ள நிலங்கள்லாம் வறண்டு போயிடுது, வறட்சி ஏற்படும். ஒரு சமயம் காவேரி அப்படியே அகஸ்தியர் பகுதி பருகிறார், வறட்சி ஏற்படுற மாதிரி. அப்போ காவேரி தாய் வந்து இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை செய்து அந்த சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமாகவும் ஸ்தல புராணத்தை, காவேரி தாயோடைய சந்நிதியும் இங்கே இருக்கு ஐ திங்க், காவேரியோடைய இது. ஸோ காவேரியோடைய மோட்சம் அவங்களுக்கு அந்த சாப விமோசனம் செய்ததும் இந்த பெருமாள் தான். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இந்திரதேவர் வந்து கருடரை கூப்பிட்டு ரெண்டு இது அவர்கிட்ட கொடுக்குறார் கருடர்கிட்ட. ஒன்று வந்து ஒரு விமானம், விமானம்ங்கிறது இந்த கோபுரம், பகவான் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு மேலே உள்ளதை விமானம்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்தையும் கூடவே வந்து வைரமுடின்னு சொல்லுவாங்க, அது பகவான் அணிஞ்சிருப்பார் வைரமுடி காப்பு. அந்த வைரமுடி காப்பையும் விமானத்தையும் இந்திரன் கருடர்கிட்ட கொடுத்து, நீ வந்து எந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறியோ கொடுக்கலாம் அப்படின்னதும் அப்ப இதுக்கு உகந்த இடமா இந்த விமானத்துக்கும் அந்த வைரமுடிக்கும் உகந்த ஸ்தலம் எதுன்னு கரெக்டாக தேடி வரும்போது அந்த வைரமுடியை வந்து மேல்கோட்டைங்கிற திருநாராயணபுரத்தில் பகவானுக்கு சமர்ப்பிச்சதாகவும், இங்கே வந்து இந்த கோபுரத்தை வந்து விமானத்தை வந்து இங்கே பெருமாளுக்கு கொடுத்ததாகவும் ஸ்தலபுராணம் சொல்லுது. அதனால் இங்கே கருடருக்கும் சந்நிதி இருக்கும், கருடரையும் நம்ம இங்கே சேவிக்கலாம், பெருமாள் பக்கத்திலே கருடர் இருப்பார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து தேரெழுந்தூரில் இவ்வளவு லீலைகள் நடந்திருக்கு. முதல்ல என்ன நடந்தது, பிரம்மதேவருடைய மோகன் லீலா, பிரம்மா வந்து பிரமிச்சு போனார் பகவான் லீலையில், இப்போ இங்கே வந்து பகவான் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவது உபரிசரவசு சக்கரவர்த்தி வந்து அவருடைய தேரை வந்து பகவான் ரிலீஸ் பண்ணி அவருக்கும் தரிசனம் கொடுத்தார். மூன்றாவது கம்பருடைய அவதாரஸ்தலம், நான்காவது மார்க்கண்டேய மகரிஷி மோக்ஷஸ்தலம், ஐந்தாவது காவேரி வந்து அவங்களுடைய சாபை மோட்சம் பெற்ற ஸ்தலம், ஆறாவது டக்கு டக்கு டக்குன்னு வருது பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. வெரி குட், இதே மாதிரி நல்லா இருக்கு உபன்யாசகருக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். நம்ம இங்க பகவான்கிட்ட பிரார்த்திக்கலாம், நமக்கும் வந்து நல்ல ஒரு பக்தியில முன்னேற்றம் வரணும், நம்மளும் வந்து பகவானுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு அவருக்கு கைங்கரிய பிராப்தி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற வரத்தை நம்ம பகவான்கிட்ட கேட்போம். அவருடைய நாம ஜபத்தில் ருச்சி ஏற்படணும், நம்ம முதல்ல கேட்க வேண்டியது அதுதான். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஹரிநாம ஜபம் ரொம்ப ரொம்ப பிரதானமானது, அதில் ருச்சி இருந்தால் தான் நமக்கு நிறைய ஜபிக்கணுங்கிற ஒரு இது வரும், அந்த ஆர்வம் அதிகரிக்கும், அந்த ருச்சி நமக்கு ஏற்படணும். ஹரிநாமத்தில் ருச்சி நமக்கு கிடைக்கணும், பகவானே நாமத்தை ஜபிக்கிற ருச்சி எனக்கு கொடுங்க, என்னுடைய நாக்கு வந்து தொடர்ந்து உங்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம் பகவான்கிட்ட. சரி, இந்த ஸ்தலம் இப்போ பகவானுக்கு போக ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னும் அந்த ரெண்டு திவ்ய தேசத்தோடைய இதுவும் படிச்சுட்டு நம்ம அங்கே போய் தரிசனம் பண்ணோம். இப்போ நேற்று வந்து சீர்காழியோடைய லீலை படித்து முடிச்சுட்டு வாங்கி சீர்காழி கோயிலையே வந்து அந்த பிரபு வீட்டில் வந்து அது படித்தோம். சரி, நம்ம ரெண்டு திவ்ய தேசம் அதுக்கு முன்னாடி பார்த்தது திருவாழி திருநகரி. திருவாளி திருநகரியை சுற்றி ஐந்து நரசிம்ம கஷேத்திரங்கள், பஞ்ச நரசிங்க கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதில் திவ்ய தேசத்துக்குள்ளேயே மூணு நரசிங்கம் அமைஞ்சிடுறாரு, மீதி ரெண்டு நரசிம்மர் வந்து திவ்ய தேசத்துக்கு வெளியில் இருக்கார். திருநகரியில் ரெண்டு நரசிம்மர் இருக்கார், எவ்வளோ பேர் பார்த்தீங்க? இப்போ அங்கே போய் பெருமாளை சேவிச்சு வெளியில் வந்தோடனே யோக நரசிம்மர் ஒருத்தர், மேலே ஒரு நரசிம்மர், ரெண்டு இரண்டு நரசிம்மர், யோக நரசிம்மர், ரெண்டு நரசிம்மரும் அங்கே திருநகரிக்குள்ளே இருக்கார். அப்புறம் திருவாலியில் லட்சுமி நரசிம்மரை பார்ப்போம், மூணு நரசிம்மர். இன்னும் ரெண்டு நரசிம்மர் வந்து திருமங்க ஆழ்வாரோடைய அவதாரஸ்தலமான குறையலூரில் ஒரு நரசிம்மர் இருக்கார். அதுக்கப்புறம் மங்கை மடம்னு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிராமம், அங்கே ஒரு நரசிம்மர் இருக்கார். ஸோ அது வந்து அபிமான ஸ்தலமாக இருந்ததுனாலே நமக்கு மற்ற கோயில்களுக்கு போகிறதா அந்த ரெண்டு இடத்துக்கு போகல, நம்ம மூணு நரசிம்மர் தான் சேவிச்சிருக்கோம். இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா அந்த ரெண்டு நரசிம்மரையும் நம்ம சேவிச்சிருக்கோம். திருவாழி திருவாழி திருநகரில் வந்து திருவாழி அப்படின்னா திருவாகிய லக்ஷ்மியை ஆலிங்கனம் செய்துகின்ற திரு ஆலிங்கனம். இப்போ நம்ம தமிழில் வந்து காலங்கள் மாற மாற எழுத்துக்கள்லாம் சுருங்கிக்கிட்டே வரும். திரு ஸ்ரீரங்கநாத பள்ளின்னு பேர் அதுக்கு, திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி, இப்போ திருச்சின்னு ஆயிடுச்சு. அதே போல் திரு அனந்த பத்மநாபபுரம்னு பேர், அது ட்ராண்ட்ரம்னு ஆயிடுச்சு, எல்லாமே அப்படியே போயிடும் காலத்து போகல. இந்த மாதிரி திரு ஆலிங்க திருவாகிய லக்ஷ்மியை பகவான் எடுத்துட்டு தன்னுடைய மடியில் அமர்த்தி ஆலிங்கனம் செய்தினார். காரணம் என்னென்னா, பகவான் நரசிம்மர் அவதாரம் பண்ணி பயங்கர கோபமாக இருந்தார். அப்போ பிரஹ்லாதர் வந்து பகவானுடைய கோபத்தை தனித்து சாந்தமாக்கும், லக்ஷ்மி தேவி பகவான் இடத்துல வர பகவான் எல்லா தேவர்களுக்கும் தரிசனம் கொடுத்து லக்ஷ்மியை தன்னுடைய மடியில் அமர்த்திக்கிறார். அதுதான் திருவாழி அப்படிங்கிற திவ்ய தேசம். அங்கே நரசிம்மர் தேவர்களெல்லாம் இருந்து தரிசனம் செய்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அழகிய சிங்கர் அந்த கோயிலில், அதுதான் முக்கியமான லீலை திருவாழியில். திருநகரியை பொறுத்த வரைக்கும் அங்கே மெயினாக நம்ம தரிசனம் பண்ணது முக்கியமாக ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரோடைய அங்கே என்ன சிறப்புன்னா, திருமங்கை ஆழ்வார் அவருடைய அந்த மேனியானது அவரே ஸ்வயமாயிட்டு என்ன சொல்கிறதுனா, அவர் இந்த உலகத்தில் லீலை முடித்து போகும்போது திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோயில் போகிற வழியில் திருக்குறுங்குடின்னு ஒரு திவ்ய தேசம், அது தட்சிண பத்ரின்னு சொல்லப்படுது. அங்கே வந்து போனால் மோட்சம்தான். இப்போ திருமங்கையாழ்வாருக்கு அதுதான் மோட்ச பிராப்தி கொடுத்த ஸ்தலம், பகவான் மோட்சம் கொடுத்த ஸ்தலம். அப்படி திருமங்கையாழ்வார் வந்து அவர் தன் இந்த உலகத்தை வேலையை முடிச்சுட்டு போகும்போது அவருடைய சிஷ்யர்கள்ட்ட அவரை மாதிரி ஒரு விக்கிரகம் செய்து எடுத்துன்னு வர சொன்னார். அந்த விக்கிரகம் வரும்போது அவர் தன்னுடைய அதை ஆலிங்கனம் செய்து தன்னுடைய முழு சக்தியும் அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்து தன்னுடைய சிஷ்யர்களை வழிபாடு செய்து அவர் இந்த உலகத்திலேயே முடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் திருக்குறுங்குடியிலேருந்து அந்த விக்கிரகம் வந்து அவருடைய அவதார ஸ்தலமான திருநகரிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே தான் அங்கே தான் நம்ம பார்த்தோம் திருநகரியில். அதுக்கு பக்கத்திலேயே திருமங்கையாழ்வாருடைய விக்கிரகத்து பக்கத்திலேயே சின்னதாக மூணு விக்கிரகங்கள், ஸ்ரீ அதாவது பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, மூணு விக்கிரகங்களோட பார்த்தோம். அந்த விக்கிரகத்துக்கு வந்து சிந்தனை கிணியான்னு பேர். சிந்தனை கிணியான் ரொம்ப புரிஞ்சிடும் ஈஸியாக, சிந்தனைக்கு இனியவர். அந்த விக்கிரகங்களை வந்து திருமங்கையாழ்வார் வழிபாடு பண்ணிட்டு இருந்த விக்கிரகம், அதுவும் திருக்குறங்குடியில் நம்பி கோயிலில் தான் இருந்தது. அந்த விக்கிரகத்தையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் வந்து வேல் வச்சுட்டு இருப்பார் கையில் அந்த திவ்ய தேசத்தில். அந்த இடத்துல திருநகரியில் வந்து என்ன ஒரு இது நடக்கும்னா, ஒரு சமயம் திருஞான சம்பந்தர், அவர் சைவத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒருவர், நாலு பேர் இருப்பாங்க, அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருஞான சுந்தர், அப்படி நாலு பேர். அதில் திருஞான சம்பந்தர் வந்து சைவத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்திருக்கிறப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் திருமங்கையாழ்வருடைய புகழை பாடிட்டு கோஷமாக அவருடைய புகழை பாடின்னு போனாங்க. அப்போ சைவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு, அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பாடுங்க, இப்போ உங்கள் இதை உங்கள் ஆச்சாரியரை பற்றி நீங்கள் பாடக்கூடாது. நாங்கள் அப்புறம் அப்படியே இது கான்வர்சேஷன் மாதிரி ஆகி கடைசியில் ரெண்டு பேருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, திருஞான சம்பந்தர்கிட்ட போய் சொல்ல அவரும் திருமங்கையாழ்வாரை சந்திக்க வர ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேருக்கும் உரையாடல் ஏற்பட்டு கருத்து உரையாடல் ஏற்பட்டு கடைசியில் தன்னுடைய வைஷ்ணவத்தினுடைய சாமர்த்திய வாத திறமையினால் திருமங்கையாழ்வார் வந்து திருஞான சம்பந்தரை வெற்றி கொள்கிறார். தத்துவார்த்த ரீதியாக, வைஷ்ணவ தத்துவார்த்த ரீதியாக வைஷ்ணவம் தான் உயர்ந்தது, பகவானுடைய கைங்கிருந்தால் உயர்ந்தது, மற்ற தேவதைகள்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்லி அவர்கிட்ட தர்க்கம் செய்து திருமங்கையாழ்வார் வந்து திருஞான சம்பந்தரை வென்ற ஸ்தலம் அது. அவரும் அந்த திருஞான சம்பந்தர் வந்து திருமங்கையாழ்வார் வென்றதைக்கு ஞாபகப்படுத்துகிற வகையில் அவர் வச்சிருந்த வேலை வந்து அவர்கிட்ட பரிசாக கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருஞான சம்பந்தர் கூட திருமங்கையாழ்வார் பற்றி நிறைய பாசுரங்கள் பாடியிருக்க, நிறைய ஸ்லோகங்களை சொல்லியிருக்கார். இப்படி அந்த ஸ்தலத்தில் வந்து திருமங்கையாழ்வார் தான் பிரதானம், ஆழ்வாரும் பெருமாளும் ஒரே இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் திருநகரி. திருநகரியில் ஓகே, ரெண்டு நிமிஷம் நம்ம திருமங்கையாழ்வார்கிட்ட பிரார்த்திப்போம், அவரை பற்றி வைபவங்களை தெரிஞ்சுக்கணுன்னு மதியமாவது அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அவரை பற்றி பேசும்போதில் ஏதோ ஒரு வகையில் அது ஸ்டாப் ஆகுது, மேபி அவருடைய கருணை வேணும்னு நினைக்கிறேன். நம்ம அவர்கிட்ட பிரார்த்திக்கலாம், அடுத்தது அவருடைய லீலை நமக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். இந்த திருநகரி வந்து ஸ்ரீபுரின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீபுரி, ஆலிங்கபுரி, அந்த இடத்துல தான் வந்து பகவான் வந்து திருமங்கையாழ்வாருக்கு தரிசனம் கொடுத்து அவரை வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஸ்வீகாரம் பண்ணின்றார். திருமங்கையாழ்வாரோட சைத்திரம் வந்து நம்ம பரிமள ரங்கநாதர் கோயிலில் போய் அங்கே நிறைய பரிமள ரங்கநாதருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் நிறைய கான்வர்சேஷன் உரையாடல் நடந்திருக்கு, அது ரொம்ப இன்னும் சுவையாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் பெருமாளை சேவிப்போம், மாமரி வேப்பனை சேவிக்கலாம். சேவிச்சுட்டு அவங்ககிட்ட பட்டர்கிட்ட கேட்டு எங்கே பிரசாதம் சாப்பிட சொல்லி இங்கே நம்ம பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். யாருக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்? ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு.